நாள் சொல்லும் செய்தி. வாருங்கள் இன்றைய நாள் சொல்லும் செய்தியை கேட்டு அறிந்து கொள்வோம்.
தொழிலாளர் காப்பீட்டு சட்டம் 1948, த எம்ப்ளாயர்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. இந்த சட்டம் 1948 தொழிலாளர்கள், குறிப்பாக தொழிற்சாலைகளில் சமூக மற்றும் பொருளாதார நீதியினை, சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பொருளாதார நீதியினை கொடுக்கின்ற நோக்கில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் 1955 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சூழல்களை சந்தித்ததன் காரணமாக இந்த சட்டம் கூடுதலாக வடிவம் பெற்று சில மாற்றங்களை அடைந்திருக்கிறது. எனவே சட்டம் 1948 உருவாக்கப்பட்ட பொழுது இது எதற்காக தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்யும் பொழுது விபத்தினால் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ, அல்லது வேலை செய்கின்ற பொழுது ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டாலோ, அல்லது பெண் தொழிலாளர்கள் மகப்பேறு சூழ்நிலையில் அவர்கள் மருத்துவம் செய்து கொள்வதற்கும், திடீரென்று உயிரிழப்புகள் அல்லது கைகால் உறுப்பு இழப்புகள் ஏற்பட்டாலோ இந்த ESI ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் அரசு காப்பீட்டு சட்டம் இது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின்படி ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் எண்ணிக்கை என்பது 10 அல்லது 12 தொழிலாளர்களை கொண்டிருந்தால், ஒரு ஆண்டிலே 12 மாதங்களில் ஏதாவது ஒரு வேலை நாளில் 10 தொழிலாளர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். எனவே இந்த சட்டம் கிட்டத்தட்ட எல்லா தொழிற்சாலைகளுக்கும் இது பொருந்தும் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இதில் நாம் பார்க்கிறோம். பிரிவு 2.12 இந்த சட்ட திருத்தத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சட்ட விதிமுறைகளை அதன்படி 12 மாதங்களில் ஏதேனும் ஒரு நாள், 10 எண்ணிக்கை, ஒருவேளை 8 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு நாளில் 10 பேர் அவங்க வேலைக்கு சேர்த்திருந்தால் கூட அவர்களுக்கு இந்த ESI சட்டம் பொருந்தும். சரி, இந்த ESI சட்டம் எப்படி பொருந்தும் என்று சொன்னால், தொழிலாளி என்றைக்கு வேலைக்கு வருகிறாரோ அந்த தினத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து அவருக்கு இந்த சட்டம் பொருந்தும். அதற்கான படிவத்தை உடனடியாக அந்த தொழிற்சாலை பூர்த்தி செய்து அதற்குரிய நிதியையும் இணைத்து சம்பந்தப்பட்ட ESI அலுவலகத்திலே அவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பொதுவாக இந்த நிதி என்பது தொழிற்சாலையிலிருந்து ஒரு பங்கும், ஒரு கணிசமான பங்கும், 4.2%, தொழிலாளிகளுடைய சம்பளத்திலிருந்து 1.7% இந்த நிதியாக பராமரிப்புக்காக அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும். இந்த நிதியை கொண்டு அவர்கள் மருத்துவமனைகளை அங்கங்கே உருவாக்கியிருப்பார்கள். ESI மருத்துவமனை என்பது எல்லா மாவட்டங்களிலும், குறிப்பாக தொழிற்சாலை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலே இந்த மருத்துவமனைகள் இருக்கும். அந்த தொழிற்சாலையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப, அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கு அவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதில் மருத்துவம் செய்து கொள்வதற்கு வசதிகள் உண்டு. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், ஒருவேளை வயதான பெற்றோர்கள் கூட இருந்தால் அவர்களையும் இணைத்து அவர்கள் ஒரு புகைப்படமாக, குரூப் போட்டோ என்று சொல்லக்கூடிய குழு புகைப்படத்தை எடுத்து அதை வந்து சமர்ப்பித்து அவர்கள் ESI மருத்துவமனையுடைய ஒப்புதலையும் அதிலே பெற்று அதை வைத்திருக்க வேண்டும். ESI மருத்துவமனைக்கு அவர்கள் செல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு எண், அதாவது ESI எண் வழங்கப்பட்டிருக்கும், ஒரு கார்டு அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த கார்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்கிற பொழுது அவர்களுக்கு முற்றிலுமாக இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும். எத்தகைய அறுவை சிகிச்சை என்றாலும், தங்கி சிகிச்சை எடுத்துக் கொள்வதாக இருந்தாலும், அல்லது தினந்தோறும் போய் சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கும் இந்த ESI-யிலே வசதி இருக்கிறது. எனவே ESI என்பது மிக மிக முக்கியமாக தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக பார்க்கிறோம். தொழிலாளர்கள் எந்த நேரத்திலும் இதை வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. இது எந்த இடத்தில் தொழிற்சாலைக்கு பொருந்தும், சில இடங்களில் பொருந்தாத சூழ்நிலையும் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு ESI மருத்துவமனை இருக்கிற அந்த ESI மருத்துவமனை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். ஒருவேளை ஒரு தொழிற்சாலையிலே 10 கிலோமீட்டர் சுற்றளவிலே ESI மருத்துவமனை இல்லை என்றால், அந்த தொழிற்சாலை பிரத்யேகமாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை இந்த ESI-க்காக அவர்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கண்டிப்பாக எல்லா தொழிலாளர்களுக்கும் இதே ESI காப்பீடு திட்டத்தை அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். எனவே இதுதான் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
தொழிலாளர் அரசு காப்பீட்டு சட்டம் 1948, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. இந்த சட்டத்தினுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். காப்பீடு பயன்பெற ஊதிய வயது வரம்பு என்ன என்பது பலருக்கும் கேள்வியாக இருக்கும். குறிப்பாக ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி 15,000 ரூபாய் சம்பளமோ அல்லது அதற்கு குறைவான சம்பளம் பெறும் அனைவரும் இந்த ESI திட்டத்தின் கீழ் பயன்பெறும் தகுதி உடையவர்கள். 25,000 ரூபாயை சம்பளமாக பெறும் உடல் ஊனமுற்றவர்களும், அதற்கு குறைவாக சம்பளத்தை பெறும் உடல் ஊனமுற்றவர்களும் இந்த சட்டத்தின் கீழ்
வயது வரம்பில் வருவார்கள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இதில் யாரெல்லாம் கூடுதல் பயனாளிகள் என்று பார்த்தால் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. இது பிரிவு 2(6)(a) இன் கீழ். இந்த பிரிவில் 1) இந்த தொழிலாளியினுடைய விதவை மனைவி, அடுத்தது 25 வயது பூர்த்தி அடையாத மகன் அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன் இந்த வரையறைக்குள் வருவார். அதேபோல திருமணமாகாத மகள், திருமணமாகாத தத்தெடுக்கப்பட்ட மகளும் இந்த வரையறைக்குள் வருவார்கள். அதேபோல விதவை தாய் இருந்தால் அவர்களும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் இதில் கூடுதல் பங்கு இருக்கிறது. அவர்களும் இதில் பங்குதாரர்கள் சார்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே இஎஸ்ஐ சட்டம் என்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அது முழுமையாக ஏற்புடையதாக கருதப்படுகிறது. எனவே இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் பல மருத்துவ வசதிகளும் காப்பீட்டு வசதிகளும் உள்ளது. எனவே இந்த இஎஸ்ஐயை நாம் தொடர்ந்து பெறுவது அல்லது இதை தக்க வைத்துக் கொள்வது அல்லது இதில் இணைவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும்.